إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله تعالى القرآن அவனை அஞ்சிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை பல இடங்களிலே வலியுறுத்துகிறார். அல் குர்ஆனில் நாங்கள் அவதானித்தால் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹ் தன்னை அஞ்ச வேண்டும், தனக்கு அடியார்கள் பயப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை நேரடியாக அடியார்களுக்கு பிறப்பிக்கிறார். மனிதர்களே என்று அழைத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் என்று. அதேபோன்று யா ஐயுஹல்லதீனா ஆமனு, விசுவாசிகளே என்று அல்லாஹு தாலா அழைத்து பல இடங்களிலே எங்களை நோக்கி சொல்லக்கூடிய செய்தி இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். அதேபோன்று இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு அமைப்புகளிலே இந்த தக்குவாவை நேரடியாக அல்லாஹு தாலா எங்களுக்கு வலியுறுத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு பல அல் குர்ஆனி வசனங்கள் இருந்தாலும் சுருக்கமாக ஓரிரு வசனங்களை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்தலாமே நினைக்கிறேன். சென்ற பாடத்திலே ஒரு அல் குர்ஆனி வசனத்தை நாங்கள் பார்த்தோம். அதேபோன்று இன்னொரு அல் குர்ஆனி வசனம் சூரத்துல் ஹஷ்ர் என்ற அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீனா ஆமனுத்தகுல்லாஹ், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகத், நாளை மறுமை நாளுக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன முற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், மீண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். இன் அல்லாஹ ஹபீரும் பிமா தாமலூன், நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹை அஞ்சுவதை பொறுத்தவரையில் அல்லாஹை ஏன் நாங்கள் அஞ்ச வேண்டும் என்றால், அவனுக்கு மாறு செய்கின்ற பொழுது எங்களுக்கு தரக்கூடிய அந்த தண்டனைக்காக நாங்கள் அல்லாஹை அஞ்சுவது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அல்லாஹுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட வேண்டும், ஒரு அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த கட்டுப்பாடுகள் சரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா சுவனம் என்ற அந்த வெகுமதியை தருவார். இதே நேரத்தில் அல்லாஹு தாலாவினுடைய அந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் புறக்கணிக்கின்ற பொழுது, அதை நாம் சரியாக செவிதாழ்த்தி கேட்டு அதற்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தரக்கூடிய தண்டனைகள் இருக்கிறது. அந்த தண்டனைகளுக்காக நாங்கள் அல்லாஹை பயப்படுவோம். ஏனென்றால் அல்லாஹினுடைய தண்டனை அது கடுமையானது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உங்களுடைய ரப்பினுடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய விடயத்தில் ஒரு விஷயத்தை பொருந்தி கொள்ளாமல், அவனுடைய செயல்பாடுகளை அங்கீகரிக்காமல் அவனை அல்லாஹு தஆலா பிடித்து விட்டால் அந்த மனிதனால் அந்த பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. அந்த அளவு அல்லாஹுனுடைய பிடி மிக கடுமையானது. அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சிறிய ஒரு தண்டனையாக இருந்தாலும் அது மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது கபருடைய வேதனையாக இருக்கலாம், மரண வேதனையாக இருக்கலாம், மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளாக இருக்கலாம். அதே போன்று எல்லா விசாரணைகளும் முடிந்து நரகத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளாக இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலே எந்த ஒரு வேதனையிலே ஒரு சிறிய ஒரு பாகம் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி எங்களை பொறுத்தவரையிலே கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும். இதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இன்னொரு இடத்திலே இப்படி சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள். ஏன் அந்த நாளுக்கு நாம் பயப்பட வேண்டும்? துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அதிலே நீங்கள் அல்லாஹ்வின் பால் மீட்டப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத் வஹும் லா யுஸ்லமூன், அந்த நேரத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் எதை எதை சம்பாதித்ததோ, எவைகளுக்கான முயற்சிகளை செய்து அந்த ஆத்மா சம்பாதித்து கொண்டதோ அந்த சம்பாத்தியங்களுக்குரிய பரிபூர்ணமான கூலி அந்த நாளில் தான் கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே அந்த நாளுக்காக நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹின் பால் மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 281வது வசனத்திலே சொல்கிறார். அதேபோன்று சூரத்துல் பக்ரா எனும் அத்தியாயத்தின் 48வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வத்தகு யௌமன், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், லா தஜிஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்காக அது ஈடாக முடியாது. இன்னொரு ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அது சுமந்து கொள்ளாது. இன்னொரு ஆத்மாவுக்கு தனது நன்மைகளை அது கொடுத்து அந்த ஆத்மாவினுடைய அந்த வெற்றிக்காக அது உதவாது. இப்படி உதவிகள் செய்யாத, எந்த வகையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடியாத அந்த நாளைக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், அந்த நாளிலே யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒவ்வொரு நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்திலே அவர்கள் போய் பேசுவதற்கு அவர்கள் பயப்படுவார். மக்களெல்லாம் ஒன்று திரண்டு நபிமார்கள் ஒவ்வொருவரிடத்திலும் வந்து பேசுவார்கள், இந்த நாள் மிக கடுமையாக இருக்கிறது, கடுமையான துன்பங்களை இந்த நாளிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எனவே ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் போய் அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்திலே கொஞ்சம் பேசுங்கள், சிபாரிசு செய்யுங்கள், மக்களுடைய நிலைமையை நீங்கள் பார்த்தீர்களா என்று அந்த நபிமார்களிடத்திலே போய் சொல்லக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த ஒவ்வொரு நபிமார்களும் பயப்படுவார். அல்லாஹ்வினுடைய அந்த கோபத்தை பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய ரப்பு இன்று கோபமடைந்திருக்கிறார். இந்த கோபம் அடைந்தது போன்று அல்லாஹு தஆலா எந்த சந்தர்ப்பத்திலும் கோபிக்கவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறேன், நான் இப்படி ஒரு குற்றம் செய்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நபிமார்களும் தாங்கள் செய்த சிறிய சிறிய தவறுகளை எல்லாம் அந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே போய் கதைப்பதற்கு அவர்கள் அதாவது பயப்படுவார். கடைசியிலே அல்லாஹு தஆலா யாருக்கு சிபாரிசு செய்யுங்கள் கதையுங்கள் என்று அல்லாஹினுடைய உத்தரவு யாருக்கு வருகிறதோ அவர்கள் மட்டும்தான் கதைக்க முடியும், வேறு யாரும் முன்னால் வர முடியாது. எனவே இத்தகைய ஒரு நாளுக்காக நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள். வலா யுஹது மின்ஹா அதுலும் வலாஹும் யுன்சரூன், அந்த நேரத்தில் யாருடைய ஈட்டுத்தொகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாராவது சரி நரகத்திற்குரியவராக ஆகி அவரிடத்திலே இருக்கக்கூடிய சகல சொத்துக்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் நான் இது எல்லாவற்றையும் தருகிறேன், என்னை நீ நரகத்திலே நுழைவித்து விடாதே என்று எந்த ஒரு ஈட்டுத்தொகையும் அல்லாஹ்விடத்திலே கொடுக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். நிராகரிப்பாளர்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களிடத்திலே அல்லாஹு தஆலாவே நேரடியாக கேட்பார், உனக்கு இந்த பூமியின் அளவு தங்கம் இருந்தாலும் அதனை நீ எனக்கு தந்துவிட்டு இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பிப்பதற்கு தயாரா என்று அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் கேட்பார். அவர் தயார் என்றுதான் சொல்லுவார். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், இதை விட ஒரு சிறிய ஒரு விஷயத்தை தான் நான் உன்னிடத்திலே எதிர்பார்த்தேன். நீ இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் எனக்கு நீ அடிபணிய வேண்டும், எனக்கு நீ எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்க கூடாது என்பதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், அதை கூட நீ செய்யவில்லை. எங்கே உனக்கு ஒரு பூமியின் அளவு தங்கம் இருந்தால் நீ தரப்போகிறாய் என்ற ஒரு அமைப்பிலே தான் அல்லாஹு தஆலா அந்த மனிதனோடு கதைப்பான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே மறுமை நாளை பொறுத்தவரையில் அந்த நாளிலே நாங்கள் அல்லாஹின் பால் கொண்டு செல்லப்படுகிறோம். அந்த அல்லாஹுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். அவனுடைய ஒரு சிறிய ஒரு தண்டனையாக இருந்தாலும் அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது. அந்த நேரத்தில் யாருடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போன்று யாரும் எப்படிப்பட்ட ஒரு தொகையை அல்லாஹ்விடத்திலே ஈடாக கொடுத்தும் அவனுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. ஒரு சிறிய ஒரு தண்டனையாக இருந்தாலும் அந்த தண்டனையிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதுதான் ஒரு மனிதனுடைய சிந்தனையாக இருக்கும் என்ற வகையிலே தான் அல்லாஹுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹுக்கு நாங்கள் பயப்படுவதனுடைய அடிப்படை நோக்கம் அவனுடைய தண்டனையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வது. இப்படி நிறைய அல் குர்ஆனிய வசனங்கள் அல்லாஹினுடைய அந்த வேத வசனங்களிலெல்லாம் மக்களை நோக்கி நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயப்படுங்கள் என்ற ஒரு அறைகூவல் அல்லாஹினால் விடுக்கப்படுகிறது. நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அதனுடைய மொழிபெயர்ப்புகளை நீங்கள் வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட நிறைய வசனங்களை உங்களால் கடந்து செல்ல முடியும். அதேபோன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹினுடைய அச்சத்தை பல சந்தர்ப்பங்களிலே வலியுறுத்தியிருக்கிறார். சில சில முக்கியமான சபைகளில், எந்த ஒரு சபையிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடினாலும் அந்த சபைக்காக ஓதக்கூடிய அந்த ஹுதுபத்துல் ஹாஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தேவைக்காக மக்களை ஒன்று திரட்டி ஓதப்படக்கூடிய அந்த ஹுதுபாவிலே இந்த மூன்று வசனங்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதப்படும். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லா ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள், உண்மையான முஸ்லீம்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்ற அந்த அல் குர்ஆனிய வசனத்தை அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார். அதே போன்று, யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அதே போன்று இன்னொரு அல் குர்ஆனிய வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள், மக்களே நீங்கள் உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவன்தான் ஒரு மனிதனிலிருந்து உங்களை படைத்தான், அந்த ஒரு ஜோடியிலிருந்து உங்களை பரவச் செய்தான், எனவே அத்தகைய உங்களுடைய ரப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற அந்த அல் குர்ஆனிய வசனத்தையும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையிலே ஓதி காட்டுவார். அதே போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கவுலன் சதீதா, விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வார்த்தைகள் நேர்மையாக இருக்க வேண்டும், நேர்மையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள், என்ற அந்த அல் குர்ஆனிய வசனங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சபையிலும் இந்த தக்வாவை வலியுறுத்துவார்கள். அதே போன்று மிக முக்கியமான உரைகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தக்வாவை வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒருமுறை ஒரே ஒரு ஹஜ் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதாவது செய்யப்பட்டது. அதற்கு ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படும். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபாவிலே வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு வலியுறுத்திய ஒரு விடயம், எல்லா மக்களையும் அமைதியாக இருக்கும்படி சொன்னார். அதிகமான மக்கள் குழுவியிருந்ததன் காரணமாக இறைச்சல் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. ஒரு சில நபித்தோழர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களை அமைதியாக இருக்க சொல்லுங்கள், மக்களை அமைதிப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு செய்தியை சொன்னார்கள். சுனன் திருமிதி என்ற கிரந்தத்தில் 616வது இலக்கத்திலே இந்த செய்தியை எங்களால் பார்க்க முடியும். இத்தகுல்லாஹ ரப்பக்கும், மக்களே என்று அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வசல்லு ஹம்சக்கும், உங்களுடைய உங்களுக்கு மீது கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகளை நீங்கள் சரியாக தொழுது கொள்ளுங்கள். வசூமு ஷஹரக்கும், ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள். வஅத்து ஜகாத் அம்வாலிக்கும், உங்களுடைய சொத்துகளினுடைய ஜகாத்துகளை நீங்கள் நிறைவேற்றிவிடுங்கள். வஅதீஉ தா அம்ரிக்கும், உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த அமீருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். தத்ஹுலு ஜன்னத ரப்பிக்கும், இதை நீங்கள் செய்வீர்களேயானால் உங்களுடைய ரப்பினுடைய அந்த சுவனத்திற்குள் நீங்கள் நுழைவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே வைத்து அந்த எல்லா நபித்தோழர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு உரை ஆற்றக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே விசேஷமாக மக்களையெல்லாம் அமைதிப்படுத்திவிட்டு இப்படி ஒரு உபதேசத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதிலே முதலாவது பிரதானமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயம், மக்களே நீங்கள் உங்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே போன்று தொழுகையை வலியுறுத்தினார்கள், நோன்பை வலியுறுத்தினார்கள், ஜகாத்தை நிறைவேற்றும்படி சொன்னார்கள். அதே போன்று ஒரு அமீருக்கு நீங்கள் செவிமடித்து கட்டுப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் சரியாக செய்தால், உங்களுடைய வாழ்க்கையிலே இது சரியாக இடம்பெறுமாக இருந்தால் நீங்கள் சுவனத்திலே நுழைவீர்கள் என்று சொன்னார். அதேபோன்று இன்னொரு மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம், இர்பாது பின் சாரியா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், முஸ்னத் அஹமது என்ற கிரந்தத்தில் 17144வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை தொழுவித்தார். சுபஹ் தொழுகை தொழுவித்து விட்டு மக்களை முன்னோக்கினார்கள், மக்களை முன்னோக்கி உபதேசங்களை செய்தார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், ஃபவஅலனா மௌஇலதன் பலீகா, உள்ளங்களை அதாவது உருகச் செய்யக்கூடிய அமைப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். ஜரஃபத் லஹல் அயுன், அந்த உபதேசங்களை கேட்ட சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்தது. வவஜிலத் மின்ஹல் குலூப், அந்த உபதேசங்களை கேட்ட சந்தர்ப்பத்திலே எங்களுடைய உள்ளங்களெல்லாம் அப்படியே நடுங்கிவிட்டது. குல்னா, நாங்கள் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கஅன்ன ஹாதிஹி மௌஇலத் முஅத்தஇன், உங்களுடைய இந்த உபதேசத்தை கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு இறுதி உபதேசத்தை நீங்கள் செய்வது போன்று, ஒரு பிரியாவிடை பெற்று செல்லக்கூடியவர் ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய, இதற்கு பிறகு தான் வரமாட்டேன் என்று இருக்கக்கூடிய ஒருவர் கடைசி உபதேசமாக மக்களுக்கு ஏதாவது சொல்லுவாரே, அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் போன்று உங்களுடைய உபதேசம் இருக்கிறதே, இன்னும் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் வசியத்தாக ஒரு மரணிக்கக்கூடிய ஒரு மனிதர் தன்னுடைய மரண தருவாயில் இறுதியாக உபதேசம் செய்யக்கூடிய அந்த உபதேசத்துக்கு பெயர்தான் வசியத். உங்களுக்கு நான் வசியத்தாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பிதக்வல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். வஸ்ஸம் இவத்தா, ஒரு அமீருக்கு செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். வ இன் கான அப்தன் ஹபஷியன், அவர் ஒரு ஹபஷா நாட்டு கருப்பு அடிமையாக இருந்தாலும் அவருக்கு நீங்கள் செவிமடுக்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு இறுதி உபதேசமாக செய்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான தன்னுடைய இறுதி உபதேசத்தின் போதும் இந்த தக்வாவை வலியுறுத்தி இருக்கிறார். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழமையான நடைமுறை என்னவென்றால், அவர்கள் ஏதாவது ஒரு படையை தயார் செய்து அனுப்பினால் அல்லது ஒரு கூட்டத்தை எங்காவது சரி தூதுக்குழுவாக அவர்கள் அனுப்பினால் அந்த கூட்டத்திற்கு ஒரு அமீரை நியமிப்பார்கள். அந்த அமீரை நியமித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அமீருக்கு விசேஷமாக அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும், அதே போன்று உங்களோடு வரக்கூடிய அந்த மக்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த மக்களை சந்திக்கப் போகிறீர்களோ அந்த மக்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த விசேஷமாக தான் யாரை பொறுப்பாக அமீராக நியமித்து அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவை வலியுறுத்துவார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 1731 இலக்கத்திலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தக்வாவை வலியுறுத்தி இருப்பதை எங்களால் பார்க்க முடியும். எனவே மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த தக்வா என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இந்த முக்கியமான ஒரு இடத்தை பெறுவதற்குரிய அடிப்படை காரணம், நாம் அடிக்கடி சொல்வது போன்று ஒரு மனிதர் நன்மை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த நன்மை அவருக்கு செய்ய வேண்டும், கட்டாயம் இதை நான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு, அந்த பயத்தை கொடுப்பது அந்த தக்வா. அதேபோன்று பாவம் செய்யக்கூடிய ஒருவர், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை செய்யக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வினுடைய மாறுதலுக்குரிய அந்த விடயங்களை செய்யக்கூடிய ஒருவர், அவருடைய உள்ளத்திலே கட்டாயமாக வர வேண்டியது இந்த தக்வா. இந்த தக்வா வருமாக இருந்தால் அவர்களிடத்திலே நன்மைகளும் அது இயற்கையான ஒரு அமைப்பிலே அது ஓடிவந்துவிடும், அதே போன்று தீமையான விடயங்களும் அவரை விட்டு இயற்கையான ஒரு அமைப்பிலே அது விலகி சென்றுவிடும். ஏனென்றால் அந்த தக்வா அதனை காக்கக்கூடியதாக பாதுகாக்கக்கூடியதாக அது இருக்கும். அதே நேரத்தில் ஒருவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் கூட, ஒரு பிழையை செய்துவிட்டால் கூட அவர்களை இந்த தக்வா விடாது, அவர்களை நிம்மதியாக இருக்க அந்த தக்வா விடாது. எப்படியாவது சரி தௌபா செய்ய வேண்டும், மீள வேண்டும், இதற்குரிய என்ன தண்டகுற்றம் இருக்கிறதோ அதனை நான் அடைந்து கொள்ள வேண்டும், இதற்குரிய பரிகாரத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு அவர்களிடத்திலே 24 மணித்தியாலமும் வேலை செய்து கொண்டே இருக்கும். இதை நாங்கள் நபி தோழர்களுடைய அந்த செய்திகளிலே பார்க்க முடியும். மாயிஸ் என்ற ஒரு நபி தோழர், அவர் ஒரு விபச்சாரத்தை செய்து விடுகிறார். செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவராக வருகிறார். யாரும் பிடித்து கொண்டு ஒரு நிர்பந்தித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்தவில்லை, அவராக வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு குற்றம் செய்து விட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்கிறார். இதனை தூண்டியது எது, ஏன் இவர் வந்தார், என்ன காரணத்திற்காக இவர் வந்தார் என்றால், அல்லாஹ்வினுடைய அச்சம் இவருடைய உள்ளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த தக்வா அவரை இருக்க விடவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த தவறு நடந்ததற்கு பிறகு வருகிறார். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சாட்சியம் சொல்கிறார், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது புறக்கணிக்கிறார்கள். புறக்கணித்ததும் அவர் விடவில்லை, ஏனென்றால் அவருடைய மனம் விடுவதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை திருப்புகிறார்கள். முகத்தை திருப்பக்கூடிய அடுத்த பக்கம் வந்து மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு குற்றத்தை செய்து விட்டேன், என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்கிறார். இப்படி நான்கு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் திருமணம் முடித்து விபச்சாரம் செய்தபடியால் அவருக்குரிய அந்த கல்லறிந்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த தண்டனையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுகிறார். எனவே இது அவருக்கு தெரியும், நான் போய் நின்றால் எனக்கு இப்படி ஒரு தண்டனை நிகழும் என்பது அவருக்கு தெரியும். என்றாலும் தான் செய்த ஒரு குற்றம், இதற்குரிய அந்த தண்டனை அல்லாஹ் மறுமையிலே தந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் பிடித்து விட்டால் என்னால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து அல்லாஹினுடைய அச்சம் அவருடைய உள்ளத்திலே அது வேலை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து தான் செய்த அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதற்குரிய அந்த அந்த தண்டனையை அவர் பெற்றுக்கொள்கிறார். இதுதான் தக்வாவினுடைய மிக முக்கியமான பிரயோஜனம். ஒரு சிலர் எங்களிடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பல தவறுகளை நாங்கள் செய்கிறோம், எந்த உறுத்தலும் கிடையாது, எந்த ஒரு பயமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம், தூதருக்கு மாறு செய்கிறோம், அமீருக்கு மாறு செய்கிறோம், ஆனால் இது மறுமை நாளில் அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்டால் எப்படி பதில் சொல்லுவது? அல்லாஹ் இதற்காக என்னை தண்டித்தால் அந்த தண்டனையுடைய தாக்கம் எந்தளவு என்னிடத்திலே அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் சரியாக சிந்தித்தால் ஒரு காலமும் இந்த பாவத்தை நாங்கள் செய்வதற்கு முற்படவும் மாட்டோம். ஒருவேளை ஷைத்தானுடைய தூண்டுகோலினால், எங்களுடைய ஆசைகளினுடைய மிகைப்பினால் நாங்கள் அந்த குற்றத்தை அந்த பாவத்தை செய்தால் கூட எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது, அதற்குரிய தௌபாவை பெறாமல் அல்லாவிடத்திலே மன்றாடி அழுது நாங்கள் பிரார்த்தனை செய்யாமல் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதற்கு ஏதாவது தண்டனை இருக்குமாக இருந்தால் அதற்குரிய தண்டனை பெறாமல் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அல்லது அந்த குற்றத்தை நாம் செய்ததன் காரணமாக அல்லாஹு தாலா கோபித்திருப்பான், அல்லாஹ்வினுடைய கோபத்தை நாங்கள் தணிக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு சில நன்மைகளை நாங்கள் செய்ய வேண்டும், ஒரு சில தான தர்மங்களை நாங்கள் செய்ய வேண்டும், இவைகளை அந்த பாவத்திற்கு ஈடாக நாங்கள் செய்யும் வரைக்கும் எங்களுடைய மனம் நிம்மதியாக இருக்காது. இதுதான் தக்வாவினுடைய பிரயோஜனங்களிலே உள்ளது. இவைகளை எல்லாம் நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த தக்வாவை அடைந்து கொள்வது என்பது எங்களுக்கு மிகவும் எளிதானது. இந்த தக்வாவை பற்றும் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் நாங்கள் பார்க்கலாம். வகுலு குலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.